ஆண்களுக்கு உடல் உறவில் ஈடுபடுவதை மேம்படுத்துவதற்கும் உதவக்கூடியதாக பார்க்கப்படும் வயாக்ரா மாத்திரையை போன்ற ஒரு மாத்திரையை பெண்களுக்கும் இப்பொழுது தயாரித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் உரிய அரசு அங்கீகாரமும் கிடைத்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பெண்களுக்கான வயாக்ரா என்று பொதுவாக அழைக்கப்படும் இந்த மாத்திரை என்ன மாத்திரை, அது எப்படி செயல்படுகிறது?
அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திரை வந்து பெண்களுடைய வயாக்ரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக கொடுக்கப்படப்படுது, அது அப்புறம் பேசலாம். இப்ப வந்து இந்த மருந்து ஒரு ஜெனரிக் நேம் சொல்லுவாங்க, அதாவது மூலப்பொருள் ஃபிபனான்சரின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கம்பெனி தயார் பண்ணது அமெரிக்கால, ஸ்ப்ரவுட் ஃபார்மசூட்டிக்கல் சொல்லிட்டு அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து ஆரி. அவங்க என்ன சொல்லாங்கன்னா கிட்டத்தட்ட 18% ஒரு 40% பெண்கள் அமெரிக்கால செக்ஸ் உணவு ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுக்கு, அந்த மாதிரி பெண்களுக்கு இதை பயன்படுத்தினா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க இது ஒரு விவாதிக்க கூடிய விஷயம் தான். ஏன்னா ஏப்ரல்லையோ மேலேயோ அவங்க வந்து யூஎஸ்எஃப்டிஏக்கு சப்மிட் பண்ணப்ப அது அவங்க ஏத்துக்கல, இப்ப கொடுத்துருக்காங்க. இது இன்னும் லார்ஜ் ஸ்கேல் ஸ்டடி, நிறைய பேருக்கு இது இந்த மாத்திரை பயன்படுத்தி அதோடைய விளைவுகள் பக்க விளைவுகள் தெரிஞ்ச பிறகுதான் ஒரு உறுதியாக இது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு எந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும்.
சரி, இந்த குறிப்பிட்ட மாத்திரை பெண்களுக்கு என்ன செய்கிறது, எந்த வகையில் பயன்படுகிறது, எந்த வகையில் அவர்களுடைய பாலுணர்வை தூண்டுகிறது?
இப்போ இந்த கம்பெனி அவங்களுடைய கருத்து பிரகாரம் வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டா பெண்களுக்கு ஒரு செக்ஸ் உணர்வு ஒரு ஆசை கம்மியா இருக்கவங்களுக்கு இந்த மாத்திரை மேல தூண்டுதல் கிடைச்சி அவங்க செக்ஸ் மேல ஆசை வரும்னு சொல்றாங்க. இங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வந்து ஒரு ஆணுக்கு எந்த விதமான தூண்டுதல் உணர்ச்சி வசப்படுறதுக்கு உபயோகப்படுதுன்னா ஒரு விஜுவல், ஒரு கண்காட்சி. ஆகையினால்தான் பாத்தீங்கன்னா இந்த நீலப்படம் பாக்குறவங்களோ சினிமாவில் ஐட்டம் சாங் பாக்குறவங்க ரசிக்கிறவங்க யாரு, ஆண்கள் தான். ஆங்கிலத்து சொல்லப்போனா மேன்ஸ் அரவுசல் இஸ் டிபெண்ட் ஆன் விஜுவல் ஸ்டிமுலை. ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது, அரவுசல் டிபெண்ட்ஸ் அப்பான் காக்னிட்டிவ் ஸ்டிமுலை. காக்னிஷன் என்னன்னா மன லெவல்ல வந்து மனசு சார்ந்திருக்கு, மனசை பொறுத்து இருக்கு, எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு, அவங்க மனசுல எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருது, இதெல்லாம் சார்ந்துதான் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு செக்ஸ் ஆசை எல்லாம் இருக்கு. ஒரு நான் சுருக்கமா சொன்ன போனேன் இதுதான். ஆகையினால்தான் எந்த அளவுக்கு இந்த மாத்திரை வந்து ஒரு கெமிக்கலா ஒரு மருத்துவ ரீதியா தூண்டி விட முடியும்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கம்பெனிக்காரனே சொல்றாங்க வந்து நீ மற்ற கண்டிஷன்லாம் நீங்க எலிமினேட் பண்ண பிறகுதான் அதை கொடுக்கணும். அந்த மற்ற கண்டிஷன் லிஸ்டே பெருசா இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன், ரத்த கொதிப்புக்கு சாப்பிட்ற மாத்திரை, ஒரு டிப்ரெஷனுக்கு சாப்பிட்ற மன அழுத்தம் அதுக்கு சாப்பிட்ற மாத்திரை, காக்கா வடிப்புன்னு சொல்லுவாங்க இந்த சீசர் டிசார்டர் அதுக்கு சாப்பிட்ற மாத்திரை, ஒரு விதமும் சொல்ல போனா வந்து இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் அந்த குடும்ப கட்டுப்பாடு மாத்திரைகள் சொல்லமுன்னே கருவு தடுக்கிற மாத்திரை அதனால எல்லாம் கூட வரலாம். இது மட்டும் இல்லாம ஆல்கஹால், ஸ்மோக்கிங் மற்றதெல்லாம் கூட அதுக்கு பாதிப்பு ஏற்படும் பெண்ணுடைய செக்ஸ் ஆர்வத்துக்கு. இதெல்லாம் நீ எலிமினேட் பண்ணி மற்றபடி இதெல்லாம் இல்லைன்னாதான் இதை கூடும் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமையில வந்து எத்தனை பேருக்கு நீங்க அதெல்லாம் எலிமினேட் பண்ணீங்கன்னா இது மட்டும்தான் தேவைப்படுதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்னொன்னு இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டுமில்ல, ஏசியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நம்ம நடைமுறை கலாச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். இங்க வந்து பெண்கள் தாங்களா வந்து செக்ஸ் வேணும் கேட்கக்கூடிய அளவுக்குல யாரும் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பெற்றோர்கள் சொல்றாங்க இது மாதிரி நடந்துக்க கூடாது, புது ஆண்களுக்கு முன்னாடி போக கூடாது, நீ பல்லு போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி சொல்லி வர்றப்ப என்ன ஆகுது, அந்த பெண்ணுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷுவாலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது தன்னுடைய மனசுல இருக்கிற ஒரு செக்ஸுடைய எண்ணங்கள் பாவங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைமை இல்லை, ஏன்னா அடக்கி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைமையில எத்தனை பேர் இந்தியால வந்து பெண்கள் வந்து இதை எதிர்பார்த்த இந்த மாத்திரை மாத்திரை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி தர போறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஒரு நிறைய ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது மார்க்கெட்ல பயன்படுத்தினா ஒரு உறுதியா இது எந்த அளவுக்கு உபயோகப்படுதுன்னு சொல்ல முடியும்.
இப்போ ஆண்களுக்கான வயாக்ரா மாத்திரையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, இந்த பெண்களுக்கான மாத்திரை எப்படி செயல்படுதுன்னு இவங்க சொல்றாங்க?
இந்த பெண்களுக்குக்காக தயார் செய்யப்பட்ட இந்த மாத்திரை, அதாவது இந்த பிராண்ட் நேம் வந்து ஆடி, அந்த கெமிக்கல் நேம் வந்து ஃபிலிபான்சரின். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லாங்கன்னா, நம்ம பிரெயின் மூளையில வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூளையில ஒரு மெசேஜ் வந்து எப்படி போகுதுன்னா, நம்ம கரண்ட்டு வயர்ல கரண்ட் போகிற மாதிரி கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் தான் போகும். இதுக்கு பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, ஒன்று வந்து டோபமைன் சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து செரட்டோனின் சொல்லுவாங்க. இந்த மாத்திரை வந்து டோபமைன் லெவல் அதிகப்படுத்தி செரட்டோனின் லெவல் குறைச்சிட்டு அந்த மூடு உருவாக்குறேன்னு சொல்றாங்க வந்து. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, அந்த செரட்டோனின் லெவல் குறைச்சிங்கன்னா மற்ற பிரச்சனைகளும் சைக்கியாட்ரிக் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையினால்தான் அந்த எந்த மாதிரி பெண்ணை கொடுக்க போறாங்கிறது பொறுத்து இருக்கு. இது வந்து இப்போ இது வந்து ஒரு பெண்ணுடைய செக்ஸ் ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்குன்னு சொல்றாங்க. இதுக்கும் ஆணுக்கு கொடுக்க வயகராக்க நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஆணுக்கு கொடுக்கக்கூடிய வயகரா மாத்திரை வந்து செக்ஸ் ஆசைகள் அதிகப்படுத்தாது, அந்த ஒரு உணர்வும் அதிகப்படுத்தாது. ஏற்கனவே ஒரு ஆணுக்கு செக்ஸ் மேல ஆர்வம் இருந்தா, அந்த ஆணுக்கு விருப்பத்தன்மை கொலா இருந்தா, ஆண் ஜன உறுப்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அந்த விருப்பத்தன்மை வர்ற மாதிரியோ நீடிக்கிற மாதிரியோ தான் செய்யும் அது வந்து. ஆனால் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது வந்து செக்ஸ் உணர்ச்சி ஆர்வத்துக்காக தான் கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு. இது ஆகையினால இது வந்து ஃபீமேல் வயாகிரான்ற கருத்து சொல்றதும் தப்பு, ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கறதும் சரியில்லை.
இந்த மாத்திரை தேவைப்படும் அளவுக்கு அமெரிக்காவில் பெண்களுக்கு போதிய பாலுணர்ச்சி இல்லாதது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக, மருத்துவ பிரச்சனையாக இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா மருத்துவ இதை தயாரித்திருப்பவர்கள் சொல்லும் புள்ளி விவரப்படி கணிசமான பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
எனக்கு அந்த புள்ளி விவரம் பற்றி அவர் ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரல. காரணம் என்னன்னா, அந்த புள்ளி விவரத்தை யார் பண்ணாங்க? ஒரு சயின்டிஃபிக்காக எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? ஒன்று. ரெண்டாவது வந்து அமெரிக்காலேயே மற்ற சைக்காலஜிஸ்ட்டும் செக்ஸ் தெரபிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க, இது எல்லா பெண்களுக்கும் கொடுக்க முடியாது, மன நிலைமையும் பார்க்கணும். ஏன்னா இந்த செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் சொல்லாமலேயே ஒரு தூண்டுதல் கிடைச்சா, அந்த தூண்டுதல் எப்படி, அந்த தூண்டுதல்னால உணர்ச்சி வசப்படுவாங்க. அந்த தூண்டுதல் ரெண்டு வகையாக வருது. ஒன்று உடம்பு ரீதியாக, ரெண்டாவது மன ரீதியாக. நீ மன ரீதியான விஷயம் விட்டுட்டு உடம்பு இருக்கிறதை மட்டும்தானே பார்க்குறீங்க? ரெண்டாவது வந்து ஆண் வயகரா வந்து என்னைக்கு தேவைப்படுதோ, எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மருந்து வந்து அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளும் டெய்லி சாப்பிட்டு வரணும். ஆக நேரம்தான் ஒரு ஈரல் கோளாறு இருக்கிறவங்களுக்கோ, இதோட அந்த மாத்திரை சாப்பிட்றப்ப மது சாப்பிட்றவங்களுக்கோ மற்ற பிரச்சனை வரலான்னு சொல்கிறாங்க.
அப்போது இதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா?
ஆமாம். ஏன்னா இப்போ இது வந்த வரைக்கும் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சாப்பிட்டவனுக்கு ஒரு 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 கேராக இருக்கிறது உடம்புல, உடம்பு தள்ளுறது, ஒரு தூக்கம் வர்றது இதெல்லாம் கூட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா, இது வந்து எப்பேற்பட்ட பெண்ணுக்கு இது நிஜமாக தேவைப்படுதா? அப்படி தேவைப்பட்டால் மற்ற மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாத்திரை கொடுத்தா அந்த பிரச்சனைகள் அதிகமாக செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். அதுதான் அந்த கம்பெனி மருந்து கம்பெனிக்காரன் சொல்கிறாங்க.
உங்கள் அனுபவத்தில் ஆண்களுக்கு இந்த வயாகரா எந்த அளவுக்கு பயன்பட்டு அவர்களுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்து அவர்களுடைய பாலியல் வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க?
அதாவது ஒரு சிலருக்கு ஒரு செக்ஷன் செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் சொல்லும், அவங்களுக்கு மற்ற பிரச்சனை நேரம், இப்போ சக்கரை வியாதியோடைய பக்க விளைவுகள், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதோ வந்து அதனால விருப்பத்தன்மை கோளாறு வந்து அதனால தாம்பத்திய உறவில் ஒரு மனஸ்தாபம் வர மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக அந்த வயாகரா மாத்திரை உபயோகப்படும், அது உதவி செய்யும். ஆனால் நல்லா இருக்கிறவங்க இதை போட்டு ஏதோ பண்ணலான்னு பண்ணால் பிரயோஜனம் கிடையாது. ஒன்று, வயாகரா வந்து உங்களுடைய உடம்புடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தர மனவரவு டெஃபினட்டாக அதிகப்படுத்தாது. காரணம் என்னன்னா, செக்ஸ்ன்றது வந்து உடம்பு மட்டும் சார்ந்தது கிடையாது, மனசும் சார்ந்திருக்கிறது. ஆகையினால்தான் ஒரு கேள்வி நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும், எதுக்காக ஒரு தனி மனிதன் செக்ஸுக்காக ஆசைப்படுறான்? எல்லாரும் நினைக்கிறாங்க உடல் சுகத்துக்கு மட்டும்தான் ஆசைப்படுறாங்கன்னு கிடையாது. அது கிடையாது. ஒரு 30 மேலே காரணங்கள் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு வேலை தேவைப்படுது, மேல் அதிகாரி வந்து நீங்கள் என் கூட படுத்தால் தான் உனக்கு வேலை கொடுக்குறான்னு சொல்கிறப்ப என்ன செய்கிறது? பாவம் அந்த பெண்ணுக்கு வேறு வய இல்லாமல் செக்ஸ் அங்கே ஈடுபடுறாங்க. இப்போ என்ன அது அந்த இப்போ அதிகாரிக்கு இது சுகத்தோடு அவனுக்கு மெயினாக தன்னுடைய பவர் வச்சு ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது பசங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இளைஞர் அவங்க பார்க்குறாங்க எல்லாருமே பண்ணுறாங்களே வந்து முதல்ல நான் வந்து ஒரு சிகரெட் குடித்தேன் ஒரு சில்லுக்காக இப்போ அது பழக்கப்பட்டு போய் தில்லு இல்லை, ரெண்டாவது நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன் மதுவும் அதுவும் தில்லு போயிடுச்சு, மூணாவது செக்ஸில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாணவர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பெரியவங்களையோ பெற்றோரை எதிர்க்கிறதுக்காக நான் பண்ணி பார்க்கணுன்னு இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேருக்கு வந்து வெளியூருக்கு போகிறாங்க, வெளியூரில் வந்து ஒர்க் முடிச்ச பிறகு 6 மணிக்கு மேலே போர் அடிக்குது, ஏன்னா இப்போ அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, ஆஃபீஸ் வேலை தான் போயிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க சினிமாவுக்கு போவாங்க, சில பேர் பாருக்கு போவாங்க, சில பேர் கார்ட்ஸ் விளையாடுவாங்க, சில பேர் இதுக்கு போவாங்க. இது மாதிரி ஒரு ஒரு ரேபிஸ்ட் எடுத்துக்கோங்க, ரேபிஸ்ட் வந்து ஒரு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக ஒரு செக்ஸ் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் வந்து எல்லாருக்கும் வயங்கர மாத்திரை கொடுத்தா நல்லபடி ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது ஆண்களுக்கு விருப்ப தன்னை பண்ணுறான், அந்த பெண்ணுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்ணுடைய சந்தோஷம் உடலுறவு மட்டும் கிடையாது, மனபுருவம் சார்ந்தும் இருக்குது. ஆகையினால இந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடுமைக்காரனாயிருந்து திட்டி ஒரு கொடுமைப்படுத்தி பெட்டில் மட்டும் நிலப்படி நீ 1/2 மணி நேரம் பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி பயமுன்னு படுத்துருப்பாங்க தவிர சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்போ என்ன லாபம் அதனால யாருக்கும்?
இப்போ உங்க அனுபவத்துல ஆண்களுடைய பாலிச்சைக்கு உதவக்கூடிய வயாக்ரா மாத்திரை வந்தபொழுது அது ஏற்படுத்திய தாக்கம், அது ஏற்படுத்திய பரபரப்பு, இந்த பெண்களுக்கான வயாக்ரா என்று அழைக்கப்படுகிற இந்த மாத்திரையில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா?
அந்த அளவுக்கு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா உலகத்திலேயே முதல்ல ஒரு செக்ஸுக்கு செக்ஸ் பிரச்சனைக்கு வந்தக்கூடிய மாத்திரை அது. ஆகினால் ரொம்ப பரபரப்பாக இருந்தது எல்லாம். இப்போ அந்தளவுக்கு கிடையாது. என்ன, எல்லா பத்திரிகையும் எல்லா மீடியாவும் செக்ஸ் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு இது தேவைப்படுதுன்னு அது ஒரு கூச்சமும் இருக்குது. ஆகினால்தான் என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்காது. ஆனால் இது முதல்ல ஒரு பெண்ணுக்காக ஒரு அரசாங்கம் ஒரு பர்மிஷன் கொடுத்த மருந்தால் சில நாட்களுக்கு இதை பற்றி பேசப்படும்.
அப்போ இன்னொரு விதமாக இதை புரிஞ்சுக்கணும்னா பெண்களுடைய பால் இச்சை கூட இன்றைக்கு பெருமளவு பேசப்படும் ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்களுக்கு மட்டும்தான் ஒரு பால் இச்சையை தூண்டுவதற்கான மருந்துங்கிறது தேவைன்னு இல்லாமல் பெண்களுக்கும் அவங்களுக்கும் பால் இச்சை இருக்குது, அதற்கும் ஒரு மருந்து வருது அப்படிங்கிறது அந்த பெண்ணிய பார்வையில் பார்க்குற போது அவர்களுடைய பாலியல் பிரச்சனைகளும் பொதுவெளியில் வந்து பேசப்பட்டு மருந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது இன்னொரு பரிமாணம் அல்லது முன்னேற்றம்னு நீங்கள் பார்க்குறீங்களா?
ஒரு விதமாக பத்த பரிமாணம் முன்னேற்றம் தான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா பெண்ணுக்கும் ஒரு ஈக்குவலாக ஒரு செக்ஸ் பற்றி ஒரு 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 சுகம் தேவைப்படுது, அவங்களுக்கு அந்த செக்ஸ் சுகத்தை அனுபவிக்கிறது உரிமை இருக்குன்றதுக்கு அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது டெஃபினட்டாக அது ஒரு ஒரு முன்னேற்றம் தான். ஆனால் இந்த மருந்து கம்பெனிக்கார அந்த நோக்கத்திலே தயார் பண்ணல, அவங்க வந்து பிஸ்னஸ் பரமாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க
ஒரு பாலியல் மருத்துவராக இந்த மருந்தை பெரிய அளவில் நீங்கள் வந்து ஒரு பெண்களுடைய பாலியல் பிரச்சனைக்கான தீர்வாக பார்க்கல? நீங்கள் அப்போ
முழு தீர்வாக நான் பார்க்கல, ஆனால் டெஃபினட்டாக இதுக்கு ஒரு இடம் இருக்குது, தேவைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அதை கொடுக்கலாம்.
ஆனால் நீங்களே சொல்கிறீங்களே இதற்கு இருக்கிற பக்க விளைவுகள் தொடர்பான சந்தேகங்கள் அச்சங்களை பார்க்குற போது அப்புறம் பாலியல் இச்சையே போயிடும் போல் இருக்கே.
அதுதான் நான் முதலே சொன்ன வந்து கம்பெனிக்காரனே சொல்கிறான், நீ பக்க விலைகளில் வரக்கூடிய சான்ஸ் இருந்தால் அதெல்லாம் முதல்லையே நீ பரீட்சை பண்ணி அப்பேற்பட்ட பெண்களுக்கு கொடுக்காதேன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் எதுக்கு இப்போ வயாகராவே இருக்குது. வயாகரா வந்து இந்த ஒரு நெஞ்சி வரைக்காக சில பேர் இந்த நைட்ரேட்னு ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது. கண்ணில் வந்து ஒரு பிறப்பு கோளாறுக்கும் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது ஆக்டிவ் ப்ளீடிங், இப்போ வந்து நம்ம இந்த மூளை வியாதின்னு சொல்லுவோம், சில பேருக்கு இங்கே ஈரலில் ஏற்பட்டு இங்கே ஈசோஃபஜியல் வேர்ச்சுன்னு சொல்லுவோம், அவனுக்கும் கூடக்கூடாது. ரெண்டாவது அல்சர் இருக்கிறவனுக்கும் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பிபி மருந்து அதிகமாக நிறைய மாத்திரைகள் சாப்பிடும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கிளியராக சொல்கிறாங்க. ஆகையினால என்னை பொறுத்த வரைக்கும் மருத்து மேலே குற்றம் சாட்டாமல் ஒரு டாக்டருடைய திறமை தான் நான் யோசிக்கணும். இப்போ அதாவது யாருக்கு எந்த மாதிரி மாத்திரை கொடுத்தா உதவியாக இருக்கும், யாருக்கு இந்த மாத்திரை கொடுத்தா பிரச்சனைகள் அதிகமாகும் இட போட்டு, இப்போ பக்க விளைவுகள் கம்மியாக இருந்தால் கொடுக்கலாம், பக்க விளைவுகள் அதிகமாக இருந்தால் தேவை இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. அதுதான் ஆயுர்வேதத்தில் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு 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 வைத்தியர் ஒருத்தர் வந்து ஒரு மனிதனுடைய பிரகிருதி அதாவது ஃபிசியாலஜி, விகிருதி அதாவது பெத்தாலஜி, இது ரெண்டும் புரிஞ்சிக்காமல் ஒருத்தர் வந்து ஒரு மருந்து கொடுத்தான்னா வைத்தியன் கிடையாது, அவன் திருடன் அப்படின்னு சொல்கிறார் கிளியரா. அதே தான் இப்போ நவீன மருத்துவம் நாங்களும் அதான் சொல்கிறது, மருந்து யாருக்கு கொடுக்கலாம், இதுக்கு தேவை இருந்தாலும் அந்த மருந்துனால அந்த பனிய மனிதனுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு நல்லது அதிகமாக நடக்குமா இல்லை கெடுதல் அதிகமாக நடக்குமா? கெடுதல் அதிகமாக நடக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. தேவை இருந்தாலும் அதிகம் நல்லது நடக்கிறதா இருந்தால் தான் நம்ம விட போட்டு கொடுக்கணும்.
இப்போ பொதுவாகவே ஒரு புரிதல் இருக்குது, வயாக்ரா ஆண்களுக்கான வயாக்ரா மாத்திரையை கணிசமான பேர் வந்து ஓவர் த கவுண்டரே போய் வாங்கக்கூடிய ஒரு மாத்திரையாக அது பார்க்கப்படுகிறது. அது சரியான அணுகுமுறையா அல்லது அதே அணுகுமுறை இந்த மாத்திரைக்கும் பொருந்தி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இல்லை, இது வந்து ஓவர் த கவுண்டர் மாத்திரை கிடையாது. நான் படித்த பிரகாரம் அஃபிஷியல் சைட்டில் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் தான், அதாவது சர்டிஃபைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல் எழுது ஒரு மருந்து சீட்டு கொடுத்தா தான் வாங்க முடியும். தர ஓவர் த கவுண்டர் கண்டிப்பாக கிடையாது.
ஆண்களுக்கான வயாக்ரா மாத்திரை என்பது எப்படி இருக்கிறது? அது வந்து ஓவர் த கவுண்டர் மாத்திரையாக இருக்கா இல்லை அதுவும் இதே மாதிரி பிரிஸ்கிரிப்ஷனுக்கு மட்டுமே கொடுக்கப்படுற மாத்திரையாக இருக்கா மருத்துவ உலகில்?
இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த வயாக்ரான்றது ஃபைசர் கம்பெனியோட பிராண்ட் நேம், அதோடைய கெமிக்கல் பேர் சில்ட்ரனாஃபென் சிட்ரேட். இப்போ வயாக்ரா மாதிரி பார்த்தீங்கன்னா டடலாஃபில்னு ஒன்று இருக்குது, வர்தனாஃபெல்னு இருக்குது, இது எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் வந்து PDE5 இன்னிபிட்டர், அதாவது ஃபாஸ்போ டைஎஸ்டேட் டைஃபை இன்னிபிட்டர்ஸ், அதோடைய ஒரு பெரிய இது அம்பரெல்லாம் கூட வரும். இதெல்லாமே வந்து ஷெட்யூல் ஹெச் ட்ரக் இந்தியாவில், அதாவது ஒரு திறமை உள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் மருந்து கடைக்காரன் கொடுக்கணும். அதை கொடுக்குறப்ப இது புக்கில் என்ட்ரி போடணும், பேஷண்ட் பேர் அட்ரஸ்ஸு, டாக்டருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டாக்டர் பேர், மருந்து கொடுத்த பேட்ச் நம்பர்லாம் என்டர் பண்ணணும். ஆனால் நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ நானே இருக்கேன் ஒரு மருத்துவன், நான் பக்கத்து ஊரில் சிங்கப்பூர் போனால் கூட நானாக ஒரு மாத்திரை வாங்க முடியாது கோர்ஸின் தவிர. உள்ளூரில் இருக்கிற டாக்டர் போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கினா தான் மருந்து கடைக்காரன் கொடுப்பான். நம்ம ஊரில் யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். அங்கே தான் வந்து அது சரியான முறையில் இதை மார்க்கெட் பண்ணுறது கிடையாது இந்தியாவில்.
அந்த பின்னணியில் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகபட்சமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பெண்களுக்கான வயாக்ரா என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த மாத்திரை இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய சந்தைக்கு வரும்பொழுது சிக்கல்களை சந்திக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
சந்திக்கும், ஆனால் நான் இதுக்கு வந்து மாத்திரையை குற்றம் சாட்ட மாட்டேன் மாத்திரை மேலே. இதுக்கு மெயின் காரணம் வந்து ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் போய் செக் பண்ணி யாராவது இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அவன் மேலே கேஸ் போட்டு ஆக்ஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு மாத்திரை மேலே தப்பு போட்டால் என்ன பிரயோஜனம்?